அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு மானாவாரி நிலங்களில் மண்வளம் காக்கும் தொழில்நுட்பங்கள் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் கணிசமான அளவு மானாவாரி நிலங்கள் இருக்குங்க. நம்மளுடைய மாநிலத்தில் கிட்டத்தட்ட மொத்த சாகுபடி பரப்பில் 75% நம்மளுடைய மானாவாரி நிலங்கள் தான் நம்ம புள்ளி விவரங்கள் சொல்லுது. நாட்டினுடைய உணவு உற்பத்தியில் கிட்டத்தட்ட 40% இந்த நிலங்கள்தான் வருது அப்படின்னு நம்மளுடைய அட்டவணைகள் தெரிவிக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சாகுபடி பரப்பில் கிட்டத்தட்ட 60% மானாவாரி. மானாவாரி நிலங்களில் பெய்யக்கூடிய மழை அளவு ரொம்ப குறைவாக இருக்குது. அதே சமயத்தில் இதை வந்து நம்ம அதனுடைய மழை பெய்யக்கூடிய காலமும் நிச்சயம் இல்லாமல் இருக்கு. இதனால தான் நம்ம வந்து இந்த தொழில்நுட்பத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரே நாளில் அதிக மழை பெய்தாலோ அல்லது மழையே இல்லாமல் போனாலோ எப்படி நம்ம மேலாண்மை செய்கிறது, குறைந்த அளவு நீர்லேயும் அதிகமாக எப்படி நம்ம மண் வளத்தை காத்து அதனுடைய மேலாண்மை செய்கிறது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது இன்றைக்கி கிட்டத்தட்ட. அப்போ இதனால் இந்த மாதிரி சமயங்களில் வர்றப்ப நம்முடைய பயிர் சாகுபடி தொழில்நுட்பங்கள் என்னென்ன, மானாவாரி உழவர்களுடைய தலையாய பிரச்சனைகளை நம்ம எப்படி கையாளுறது, மழை பொழிவு சிறிதாக இருந்தாலும் அதனுடைய மழைநீரை எப்படி பாதுகாக்கிறது, இந்த மாதிரி பாதுகாக்கணும்னு வரக்கூடிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன, இதை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அதிகமாக நிலப்போர் விலையினாலோ அல்லது நம்ம வரப்புகள் அமைக்கலினாலோ நம்ம மழை பெய்யக்கூடிய மழைநீர் வந்து வழிஞ்சு ஓடி நம்ம உழவர்கள் பயன்படுத்த முடியாமல் உள்ள நிலைக்கு மாறிடுது. இல்லைனாலும் நம்ம வெப்பத்தால் ஆவியாகி அல்லது களைகள் அதிகமாக அதை நீர் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய மழைநீர் வீணடிக்கப்படுகிறது. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் இந்த மானாவாரி நிலங்களில் பெய்யக்கூடிய மழையினுடைய நீரை சேகரித்து வைக்கிறதுனால நம்மளுடைய பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய நீரினுடைய அளவு அதிகப்படுத்த முடியல. நிலத்தடி நீரை சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மண் வளம் காக்கிறது ரொம்ப முக்கியமாக பார்த்து, ஏன்னா பயிர்களுக்கு வந்து உணவளிக்கிறது மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் பயிர்களுக்கு உணவளிக்கிறது முக்கியம். அந்த பயிர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்குடைய அளவு சரிசம அளவில் கிடைக்கணும்னா பயிர்களினுடைய முக்கியமான தருணங்களில் இந்த ஊட்டச்சத்து கிடைக்கிறது முக்கியம். ஏன்னா மழைக்காலங்களில் மானாவாரி நிலங்களில் சில சமயங்களில் பயிரினுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரியான மழை பெய்யாது. அதனால் எப்போ மழை பெய்யுமோ அந்த மாதிரி சமயங்களில் ஊட்டச்சத்துக்களை இட்டு அந்த அளவுகளை ஒன்று மண்ணில் இட்டாவோ அல்லது இலைவெளி தெளிப்பாகவோ எப்படி வேணாலும் இல்லாம், ஆனால் இந்த எப்படி கையாளுற முறை என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் மழை மாணவர்களில் பற்றாக்குறை இருக்குது, எப்படி மண் வளத்தை காக்கலாம், இப்படி மண் வளத்தை காத்தோம்னா எப்படி வந்து அதனுடைய விளைச்சலை அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத ரொம்ப முக்கியம். முதல் பகுதியில் மாணவர் நிலங்களை எப்படி நீர்களை சேகரிக்கலாம் அப்படிங்கிற முறைகளை பற்றி நம்ம பார்க்கலாம். அதில் முதல் முறையாக சரிவுக்கு குறுக்கே உழவு செய்தல். இந்த முறை வந்து மாணவர் நிலங்களில் உழவு செய்கிறபோது சரிவுக்கு குறுக்கே உழவு செய்கிறது வந்து மிக முக்கியமான ஒன்று. ஏன்னா சரிவுடைய வரப்புகள் சரிவு நோக்கி இருந்துச்சுன்னா மழை தண்ணி அப்படி வேகமாக அடிச்சிட்டு போயிடும், மழை தண்ணியை சேகரிக்கிற வாய்ப்பே ரொம்ப குறைவு. அதனால தான் நிலச்சரிவுக்கு குறுக்காக வரப்பு இருக்கணும். இதுதான் ரொம்ப எளிமையாக பண்ணக்கூடிய, ஒவ்வொரு விவசாயம் எளிமையாக பண்ணக்கூடிய முறை இது. இதனால் மழைநீர் அங்கங்கே வந்து சால்களில் தேங்கி மண்ணினுடைய அடிப்பகுதி செல்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். பல இடங்களில் உழவர்கள் நிலச்சரிவுக்கு இணையாக உழவு செய்து அதிகமான மண்ணெரிப்பை தடுக்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த மழைநீர் அடிச்செல்லக்கூடிய மண்ணு வீணாகாது, அதனால் மண்ணுடைய பாத்தியை விட்டு மண் வெளியில் போகாது. அதனால் சரிவு குறுக்க வரப்பைங்க மூலமாக மழைநீரை சேகரிக்கிறது மட்டும் இல்லாமல் மண் வழிந்தோடக்கூடிய, அதாவது நீரோடு வழிந்தோடக்கூடிய மண்ணை தேக்கி வச்சு ஊட்டச்சத்தினுடைய வீணாவதையும் இந்த முறை வந்து குறைக்கும். அதனால் இந்த மாதிரியான சமயங்களில் இந்த மாதிரியான முறைகளை பின்பற்றுறது மூலமாக உழவர்கள் வந்து நீரை வீணாக்காமல் இருக்கிறாங்க, ரெண்டாவது மண் வீணாக தடுக்கிறாங்க, மண் வீணாச்சுன்னா ஊட்டச்சத்து வீணாகுது, இந்த மூன்றாவதாக ஊட்டச்சத்து வீணாகிறதையும் குறைக்கும். இரண்டாவது முறையாக சரிவிற்கு குறுக்கே சிறு வரப்புகள் அமைத்தல் மற்றும் பகுதி பாத்திகள் அமைத்தல். இந்த முறையும் ஒரு சிறந்த முறை. ஆனால் சரிவு குறுக்கே அங்கங்கே அரை அடி முதல் முக்கால் அடி வரை இருக்கக்கூடிய வகைகளில் சிறு சிறு வரப்புகள் நம்ம அமைச்சோம்னா அதனுடைய அந்த மாதிரி செய்கிறது மூலமாக நிலத்திலிருந்து மண் மற்றும் மழைநீர் அடிச்செல்வது தடுக்கப்படுறது மட்டும் இல்லாமல் மண்ணினுடைய அந்த மண் கண்டங்களில் ஈரப்பதத்தை தொடர்ந்து அதிகரிக்கிறாங்க வழியும் இதில் வருது. இந்த மாதிரி நிலத்தை வந்து விதைக்கிறதுக்கு முன்னாடி சுமார் 1-2 சென்ட் அளவில் பாத்திகளாக பிரித்து அதன் மூலம் வந்து குறுக்கு வரப்புகள் அமைத்து அதை தடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து இதனோட நீர் சேமிப்பு முறையும் இதில் மண் வந்து நீ மழைநீரால் அடிச்செல்லப்படணும் ரொம்ப தடுக்கும். ஆனால் இந்த முறை வந்து நிலச்சரிவு 0.5% அதிகமாக இருக்கக்கூடிய நிலங்களில் வரிசை வைப்பு செய்திருந்தால் இதை அதிகமாக பயன்படுத்தலாம். பயிர் விதைத்த 25-30 நாட்களில் பயிர் வரிசைகளுக்கு இடையே கலப்பை கொண்ட சால்களை அமைப்பதன் மூலமும் இந்த நீர் சேமித்து அதனுடைய ஈரத்தன்மையை அதிகரிக்கலாம். ரெண்டாவது வந்து அதாவது அதுக்கடுத்த முறையாக மூன்றாவது வந்து கோடை உழவு செய்தல். இந்த பொதுவாக விவசாயிகள் வந்து கோடை உழவு செய்கிறது குறிப்பாக இன்றைக்கி குறைவாக இருக்குது. எப்போ கோடையில் மழை பெய்யுதோ அந்த சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்து இந்த கோடை உழவு செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக அடுத்து பெய்யக்கூடிய மழையினுடைய ஈரப்பதத்தை அந்த மண்ணில் தேக்கி வைக்கலாம். இதன் மூலமாக வந்து ஈரப்பதம் தேக்கிறது மட்டும் இல்லாமல் நிலத்தடி நீரினுடைய அளவுகளையும் அதிகரிக்க முடியும். அதே மாதிரி அடுத்து வரக்கூடிய பருவ காலங்களுக்கு நம்மளுடைய விவசாயிகள் மண் அரிப்பை தடுத்து நீரை சேமித்து மண் வளத்தை காத்து இப்போ அடுத்து வரக்கூடிய பயிருக்கு வந்து நம்மளுடைய நிலத்தை வந்து ஏதுவாக உழவு செஞ்சு பண்படுத்தி வச்சுருக்கலாம். இந்த மாதிரியான முறைகளில் பொதுவாகவே கோடை காலத்தில் ஈரப்பதத்தினுடைய ஆவியாதல் அதிகமாக இருக்கும். இந்த ஆவியாதல் குறைஞ்சி மண்ணினுடைய ஈரத்தன்மை சேகரிக்கப்பட்டு இப்போ அடுத்த பருவத்துக்கு நம்ம பயிர் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அடுத்த பருவத்தில் விவசாயி வந்து உழுது அப்புறம் பின்னாடி வந்து சால்கள் அமைச்சோ அல்லது பாத்தியம் செய்கிறதுக்கு காலதாமதம் அதிகமாகும். இப்போ கிட்டத்தட்ட இந்த காலதாமத்தையும் நம்ம இதில் குறைக்கலாம். நான்காவதாக சமமட்ட வரப்புகள். சமமட்ட வரப்புகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொதுவாக நிலச்சரிவு 2% மேலே 10% இருக்கிறப்ப இந்த முறை வந்து ரொம்ப சிறந்த முறை. இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த சத்தான மேல்மண் மழைநீரால் அடித்து போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். இந்த மாதிரியான சம மட்ட வரப்புகள் அமைக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த மண்ணினுடைய ஊட்டச்சத்துக்கள் விரயமாவதை நம்ம தடுத்து சேகரித்து வைக்க முடியும். இந்த வரப்புகளினுடைய அடிமட்ட அகலம் குறைஞ்சபட்சம் 130 சென்டிமீட்டர், உயரம் வந்து 40 சென்டிமீட்டர், மேல்மட்ட அகலம் 30 சென்டிமீட்டர். இந்த அளவு தான் குறைந்தபட்சம் அமைக்கணும். இந்த மாதிரியான முறைகளை பின்பற்றணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் இந்த வரப்புகளை நம்ம சமமட்ட வரப்புகள் அமைச்சோம்னா இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து வேளாண்மை பொறியியல் துறையில் வேளாண்மை பொறியியல் அலுவலனுடைய துணை கொண்டோம் அல்லது அருகில் உள்ள வேளாண்மை அலுவலர் துணை கொண்டோம் இந்த மாதிரி வரப்புகளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை வந்து அமைச்சிக்கலாம். இந்த வரப்புகள் பொதுவாக வந்து நீர் மற்றும் மண் வளம் காக்க மிகப்பெரிய ஒரு உதவியான ஒரு முக்கியமான ஒரு அம்சமாகும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அகலப்பாத்தி அமைக்கிறது அல்லது சிறிய வடிகால் அமைக்கிறது. இந்த மானாவர் நிலங்களில் அகலப்பாத்தி அமைச்சு சாகுபடி செய்கிறதுனால மண்ணினுடைய ஈரப்பதம் அதிகமாக பாதுகாக்கப்பட்டு பயிர் உற்பத்தியினுடைய அளவு வந்து அதிகரிக்க முடியும். இந்த முறையில் 150 சென்டிமீட்டர் அதாவது 5 அடி அகலப்பாத்தியும் 30 சென்டிமீட்டர் அதாவது 1 அடி அகல வடிகாலும் 15 சென்டிமீட்டர் ஆழமும் கொண்ட அகலப்பாத்தி அமைச்சு சிறிய வடிகால்களோடு அமைச்சு இந்த பாத்தியில் வரிசையாக நம்ம தொடர்ந்து பண்ணிகிட்டே வந்தோம்னா இதன் மூலமாக நம்ம வந்து மற்ற இடங்களில் கிடைக்கக்கூடிய மகசூலை விட இந்த அகலப்பாத்தி சிறிய வடிகால் அமைக்கிறது மூலமாக அதிக மகசூல் பெற முடியும். இது மட்டும் இல்லாமல் மண் ஈர இழப்பை எப்படியெல்லாம் நம்ம தவிர்க்கலாம் அப்படிங்கிறத அடுத்து நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஈர இழப்பை பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி உழவர்கள் பண்ணை நிலங்களில் அதிகமான கழிவுப் பொருட்கள் கிடைக்குது. உதாரணமாக ராகித்தாள் இருக்கலாம், சோளத்தட்டு இருக்கலாம், வாழை மட்டைகள் இருக்கலாம், கரும்பு சோகைகள் இருக்கலாம், வைக்கோல் இருக்கலாம், இது மாதிரி என்னென்ன கழிவுகள் இருக்குதோ இதை எல்லாமே மண் போர்வையாக இடுவதன் மூலமாக பெய்த மழை நீரானது நம்முடைய நிலத்தை விட்டு அடித்து செல்லாமல் நிலத்தினுடைய நீர் ஆவியாகாமல் மண் ஈரம் பாதுகாக்கப்பட்டு பயிர்களுக்கு நல்ல வெளிச்சலை கொடுக்குது. இது மட்டும் இல்லாமல் இது வந்து களை அதிகமாக முளைக்கிறதையும் பாதி அளவுக்கு தடுத்துடும். அதனால் மண் ஈரத்தை இழக்கிறது மட்டும் இல்லாமல் களை வளர்கிறதுக்கான வாய்ப்புகளையும் இது குறைக்குது. அதனால் மண் ஈரம் பாதுகாக்கிறாங்க, களையினுடைய அளவுகள் குறையுது. தொடர்ந்து இதே மாதிரி இருக்கிறப்ப இதனுடைய மக்குகள்லாம் மக்கி மண்ணுக்கு வந்து மண்ணில் இருந்து பயிருக்கு வந்து ஒரு ஊட்டச்சத்தாகவும் பயன்படுது. அடுத்ததாக தடுப்பணை அமைத்தல். ஓடைகளில் ஒரு சிறிய தடுப்பணை கட்டுறதன் மூலமாக நீரினுடைய வேகம் குறைஞ்சி மண் தோள் அங்கங்கே அடிச்சுட்டு போக முடியாமல் அந்தந்த தடுப்பணைகள்லேயே வந்து படிஞ்சிடும். இந்த மாதிரி தடுப்பணைகளுடைய மேல் பகுதிகளில் மழைநீர் தேக்கப்படுவதால் ஓடையினுடைய 2 புறங்கள்லேயும் செடிகள்லாம் வளர்ந்து அதனுடைய மண் அரிப்பு குறையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதனால் ஓடைகள் நிலைக்கப்படுவதுடன் மண் அரிமானம் குறைக்கப்படுகிறது. இதன் மூலம் நிலத்தடி நீர் பொதுவாக அதிகமாக வந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இன்னொரு சிறந்த முறை பார்த்திங்கன்னா பண்ணைக்குட்டைகள் அமைத்தல். மானாவர் நிலங்களில் அதிகமாக வந்து வெளியேறக்கூடிய அதிகப்படியான உபரி நீரை பண்ணையினுடைய தாழ்வான பகுதிகளில் பண்ணைக்குட்டைகள் அமைத்து அதனை சேமிக்கலாம். பண்ணைக்குட்டையில் நீரை சேமிக்கிறது மூலமாக நம்மளுடைய நிலங்களுடைய வடிகால் அமைத்து அதை சேமிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மழை இல்லாத சமயங்களில் பண்ணைக்குட்டையில் சேமிக்க நீரை மற்ற பயிர்களுக்கு வந்து இறைத்து அதனுடைய பயன்பெறலாம். இந்த பண்ணைக்குட்டைகள் வந்து நிலத்தடி நீரை பெருக்கிறது மட்டும் இல்லாமல் மானாவாரி நிலங்களில் எப்போல்லாம் தண்ணீர் தேவை வந்து தேவைப்படுகிறதோ அந்த மாதிரி சமயங்களில் தேவைக்கு தகுந்த மாதிரி பயிர்களுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம். அடுத்து ஒரு முக்கியமானது வந்து கசிநீர் குட்டைகள். இந்த கசிநீர் குட்டைகளை வந்து விளைநிலங்கள்லேருந்து வெளியேறக்கூடிய நீர் ஓடையின் மூலமாக அதிகப்படியான ஓடி வீணாருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் அங்கங்கே கசிவு நீர் குட்டைகள், நீர்த்தேக்க குட்டைகள் அமைக்கப்படுவதனால கிணறு மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் வந்து நீரினுடைய ஊற்று அதிகரிக்க மட்டும் இல்லாமல் நிலத்தினுடைய மண்ணினுடைய ஈரப்பதமும் பாதுகாக்கப்படுகிறது. இதன் மூலமாக வந்து பொதுவாக வந்து இந்த குட்டைகளை தேங்கக்கூடிய வண்டல் மண், மிக சத்துள்ள வண்டல் மண்ணை நம்ம விவசாயிகளும் பயன்படுத்திக்கலாம். கசிவு நீர் குட்டைகள் மூலமாக நீர் ஆதாரத்தை பெருக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த வண்டல் மண் வந்து எடுத்து விவசாயிகளை வந்து தொடர்ந்து பயிருக்கிடுவதன் மூலமாக மண்ணுடைய தன்மையை பாதுகாக்கலாம், பயிர்களுடைய ஊட்டச்சத்து அதிகரிக்கிற மூலமாக விளைச்சலையும் அதிகரிக்க முடியும். சரி, பொதுவாக வந்து இதுவரைக்கும் நம்ம நீர் மேலாண்மை எப்படி செய்கிறது, எப்படி நீரை சேமிக்கிறது, இந்த சேமிக்கிறது மூலமாக என்னென்ன பயன்கள் அப்படிங்கிறத பொறுத்து பார்த்தோம். அடுத்ததாக வந்து என்னென்ன உர மேலாண்மை, மானாவரங்களில் உர மேலாண்மை செய்கிறது மூலமாக எந்த அளவுக்கு பயிர் விளைச்சலை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த உரன் மேலாண்மை அப்படிங்கிறது பொதுவாக வந்து பயிருக்கு பயிர் மாறும், அதே மாதிரி நம்ம விவசாயிகளுடைய பகுதிக்கு பகுதி இன்றைக்கி வந்து மாறும். அதனால் பொதுவாக வந்து இன்றைக்கி கிடைக்கக்கூடிய உர பரிந்துரைகளில் ஏற்கனவே நம்ம வந்து மண் பரிசோதனை செஞ்சு உரம் அளவு தான் இடணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக இருக்கலாம். அதனால் அங்கங்கே இருக்கக்கூடிய விவசாயினுடைய என்னென்ன கழிவுகள் இருக்குதோ அதை பயன்படுத்தி, உதாரணமாக வந்து அது மாட்டினுடைய சாணியாக இருக்கலாம், வயல் கிடைக்கக்கூடிய கம்போஸ்ட் இருக்கலாம், அல்லது மண்புழு உரமாக இருக்கலாம், இது கூடிய இயற்கை உரங்களை முடிஞ்ச வரைக்கும் விவசாயிகள் பயன்படுத்தணும். அந்த கம்போஸ்டோ அல்லது தொழு உரமோ அல்லது மற்ற இயற்கை உரமோ கொடுக்கக்கூடிய தலை மணி சாம்பல் சத்து போக மீதி இருக்கக்கூடிய உரங்களை செயற்கை உரங்களாக இடலாம். இதுதான் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணைய முறையில் செஞ்சுட்டு வந்துட்டுருக்கணும். இதையே மண் பரிசோதனை பண்ணி அந்த மண் பரிசோதனைக்கு தகுந்த மாதிரி அதனுடைய இயற்கை உரங்கள் கிடைக்கக்கூடிய அந்த தலை மணி சாம்பல் சத்துக்கள் போக மீதி சத்துக்களை வந்து தலைச்சத்தம் மணிச்சத்து சாம்பல் சத்து போன்ற உரங்களை வந்து செயற்கை உரங்களாக இடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இலைவெளி உரங்கள். பொதுவாக வந்து மானாவாரி நிலங்களில் செயற்கை உரங்கள் இடறதுக்கான வாய்ப்பு எப்பயுமே வந்து மழைநீர் வந்து தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் பண்ண முடியும். அதனால் இந்த பருவகாலங்களுக்குடைய மழைநீர் எப்போ இருக்குதோ அதை பயன்படுத்தி மண்ணினுடைய ஈரப்பதம் எப்போ இருக்குதோ அந்த பயிரினுடைய பருவகாலத்துக்கு அந்த மாதிரி தேவையான அளவை உரம் இடணும். ஒருவேளை இந்த மாதிரியான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கின்ற பட்சத்தில் உழவர்கள் இலைவெளி உரமீட்டலை உணவு அளித்ததுக்கு போகலாம். இந்த மாதிரி பயிர்களுக்கு வந்து இலைவெளி உரம் அளித்தல் எப்படின்னா, பொதுவாக வந்து எங்கெங்கே பாசன நீர் இருக்கோ அல்லது மழைநீர் இருக்குதோ அதில் 1% மேலே போகாமல் பார்த்துக்கணும். அப்படி 1% மேலே போச்சுன்னா பயிர்களினுடைய இலைகள் வந்து காயறக்கான காஞ்சி போகிறக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் இலைவெளி தெளிப்பு வந்து முடிஞ்ச வரைக்கும் 1% மேலே போகாமல் பார்த்துக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மண்ணினுடைய ஈரப்பதம் இருக்கிற பட்சத்தில் இதனுடைய பேரூட்டம் ஆகட்டும் அல்லது நுண்ணூட்டம் ஆகட்டும் இதை வந்து அடர்த்தி தேவையான அடர்த்தி அளவில் இந்த கரைசல்களை கலைத்து இலைவெளி உரமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் இதில் வறட்சி தாங்கி இருக்கக்கூடிய பயிர்களை மட்டுமே இந்த மாதிரியான முறைகளை பின்பற்றோம். இது மட்டும் இல்லாமல் பொதுவாக வறட்சி தாங்கிறதுக்கு சாம்பல் சத்து மேலாண்மை ரொம்ப முக்கியம். இந்த சாம்பல் சத்து பொதுவாகவே இந்த மண் வளத்தை ஆய்வு செஞ்சு தான் நம்ம இடறோம். அது மட்டும் இல்லாமல் தேவையான சமயங்களில் 1% பொட்டாஸ் கரைசல், அதாவது 1% பொட்டாஸை வந்து நம்ம இலைவெளி தெளிப்பதன் மூலமாக பயிர்களுக்கு வறட்சியை தாங்கி வளர்றது வர்றதுக்கான ஏதுவாக நம்ம வந்து செயல்படுத்த முடியும். இது மட்டும் இல்லாமல் மானாவாரி நிலங்களில் மெக்னீசியத்து பற்றாக்குறை அதிகமாக தென்படும். இந்த மாதிரி நிலங்களில் 1% மெக்னீசியம் சல்ஃபேட் உரக்கரைசலை தெளிக்கிற மூலமாக நம்ம மானாவாரி நிலங்கள் பயிர்களை வந்து விளைச்சலை அதிகரிக்கான வாய்ப்புகள் அதிகம். இதுபோன்று மானாவாரி நிலங்களில் ஒன்று நீர் மேலாண்மை செய்கிறது எப்படி, என்னென்ன முறைகள் இருந்துச்சு, அந்த முறைகளை பின்பற்றி செய்கிறதுனால எந்த அளவுக்கு வந்து நிலத்தடி நீர் பெருகுது, மண் ஈரப்பதம் எப்படி காக்கப்படுகிறது, நீராவியாதல் எப்படி தடுக்கப்படுகிறது, மண் வளம் எப்படியெல்லாம் வந்து அதிகப்படுத்தப்படுகிறது பார்த்தோம். இரண்டாவதாக மானாவாரி நிலங்களில் எப்படி வந்து மண் ஆய்வு செஞ்சு உரம் இடணும், இலைவெளி தெளிப்பு எப்படி பண்ணணும், இலைவெளி தெளிப்பில் முக்கியமாக என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம், உதாரணமாக வந்து பொட்டாஸ் சத்தும் மெக்னீசியம் சத்தும் கொடுத்துட்ருக்கோம், இப்போ இதெல்லாம் எப்படி இடுறது, இதனால் பயிரினுடைய விளைச்சல் அதிகமாக இருக்கான வாய்ப்பு எப்பயுமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத சுருக்கமாக பார்த்தோம். அனைவருக்கும் நன்றி.